அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
தவக்காலம் ஐந்தாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 43, வசனங்கள் 16-21 முடிய. கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விழச் செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புதுச் செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பாழ்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பாழ் நிலத்தில் நீரோடைகள் தோன்றச் செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 126.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 8-14 முடிய. சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால்தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 1-11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு எருசலேம் திருக்கோவிலில் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வந்த பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள், இப்பெண் பரத்தமையில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள், இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசேயின் சட்டம், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறார்கள். முதலில் பரத்தமை அல்லது விபச்சாரத்தில் பிடிபட்டவர்களுக்கு மோசே என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்று தெரிந்து கொண்டால்தான் பரிசேயர்களின் தீய எண்ணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்திருப்பவன் மனைவியோடு உடல் உறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் பரத்தமையில் ஈடுபடுவோருக்கு மோசே கொடுக்கச் சொன்ன தண்டனை. ஆனால் இயேசுவிடம் வருகின்ற பரிசேய கூட்டமோ அந்த பெண்ணோடு தவறு செய்த ஆணை விட்டுவிட்டு பெண்ணை மட்டும் விலை மகள் என்று முத்திரை குத்தி இயேசுவிடம் இழுத்து கொண்டு வருகிறார்கள். இதிலிருந்தே அவர்கள் எவ்வளவு தந்திரமாக செயல்படுகின்றார்கள் என்பது புரியும். மேலும் பரிசேய கூட்டம் விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த பெண்ணுக்கு தண்டனை வாங்கி தந்துவிட வேண்டும் என்று செயல்பட்டதை விடவும் இயேசுவை எப்படியும் சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்று மிக துரிதமாக செயல்பட்டது. அதனால்தான் அவர்கள் நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்கிறார்கள். பரிசேயர்கள் கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொன்னாலும் பிரச்சனைதான் என்பதை நன்கு உணர்ந்த இயேசு, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்மேல் கல்லெறியட்டும் என்கின்றார். இயேசு இவ்வாறு சொன்னதை கேட்டு முதியவர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவ்விடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றார்கள். அப்பொழுது இயேசு அப்பெண்ணிடம், இனி நீ பாவம் செய்யாதீர் என்று சொல்லி அப்பெண் புதிய வாழ்வை வாழ வழிவகுக்கின்றார். பரிசேய கூட்டம் அந்த பெண் அழிந்து போக வேண்டும் என்று விரும்பிய போது இயேசுவோ அப்பெண் மனம் மாறி வாழ வேண்டும் என்று விரும்பியது நமது சிந்தனைக்குரியதாக இருக்கின்றது. நாம் பரிசேயர்களை போன்றவர்களா, இயேசுவை போன்றவர்களா? விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பரிசேய கூட்டமும் இயேசுவும் இரு வேறு விதமாக அணுகுகின்றார்கள். அந்த பெண் அழிந்து போக வேண்டும் என்று பரிசேயர்கள் விரும்பிய போது இயேசு அப்பெண் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். இந்த இருவரில் நாம் யார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. அப்படி தவறுகின்றவர்களை இயேசுவை போன்று மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற போதுதான் தவறு செய்தவர் தன்னுடைய தவற்றை உணர்ந்து திருந்தி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தாமஸ் ஆல்வா எடிசன் பல போராட்டங்களுக்கு பிறகு மின் விளக்கை கண்டுபிடித்து அதை தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு காட்டுவதற்கும் அதை பற்றி விளக்கம் அளிப்பதற்கும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நாளில் எடிசன் தனது உதவியாளரிடம், தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்திருந்த மின்விளக்கை கூட்டம் நடைபெறும் இடத்தில் கொண்டு சென்று வைக்கச் சொன்னார். அவரோ தவறுதலாக அதை உடைத்துவிட எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். ஆனால் எடிசன் எந்த ஒரு பதற்றமும் அடையாமல் மீண்டுமாக ஆய்வுக்கூடத்திற்கு சென்று வேக வேகமாக மின்விளக்கை தயாரித்து அதை தன் உதவியாளரிடமே கொடுத்து கூட்டம் நடைபெறவிருந்த இடத்தில் வைக்கச் சொன்னார். இதை பார்த்துவிட்டு எடிசனின் நண்பர்கள், கடந்த முறைதான் அவர் மின் விளக்கை உடைத்தாரே, மீண்டுமாக எதற்கு அவரிடமே கொடுத்து அனுப்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர், மின் விளக்கு உடைந்து போனால் மீண்டுமாக தயாரித்துவிட முடியும், ஆனால் அவருடைய மனது உடைந்து போனால் எப்படி தயாரிப்பது? கடந்த முறை தெரியாமல் உடைத்தவருக்கு தெரியும், இந்த முறை அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டுமென்று. அதனால்தான் நான் அவரிடமே மின் விளக்கை கொடுத்து அனுப்பினேன் என்றார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இவை! மன்னிக்கும் மனமிருந்தால் இதய நோய் வருவதில்லை என்கிறது அமெரிக்காவின் கலிபோர்னியா பேராசிரியர் பிரிட்டோ லார்சனின் ஆராய்ச்சி முடிவு. ஆகவே நாம் தவறு செய்தவர்களை இயேசுவை போன்று மன்னித்து நாமும் நம்மால் மன்னிக்கப்பட்டவர்களும் நலம் பெறுவதற்கு வழிவகுப்போம்.
எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருப்பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளில் நன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அற்புதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளரச் செய்தருளும். உயிர்த்தெழுகின்ற விசுவாசத்தில் இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோர் மேலும் உம் திருமுக ஒளியை வீசியருளும். இவ்வுலகத்தில் நடக்கின்ற போர்களினால் அநியாயமாக உயிரை இழக்கக்கூடிய குழந்தைகள் மீது உம் இரக்கத்தை காட்டியருளும். முதுமை காலத்தில் பிள்ளைகளினால் புறக்கணிக்கப்படுகின்ற பெற்றோர்களுக்கு நிம்மதியான வாழ்வை அளித்தருளும். தங்கள் பெற்றோர்களை பேணி காக்கின்ற மனப்பக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு அளித்தருளும். அனாதைகள் ஏழைகள் வறியோர்களை அன்பு செய்து வாழ்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
நந்தியை மறந்து போனாயோ?
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.